இன்றைய பண்டாரசாத்திர சிந்தனையிலே நம்முடைய மூன்றாவது பட்டத்து அருள் திரு அம்பலவான தேசிக பரமாச்சாரிய சுவாமிகள் அருள் செய்த ரசகாரியம் என்ற சிந்தனையை, ரசகாரிய சாத்திர சிந்தனையை தொடர்ந்து செய்வதற்கு ஒருவர்கள் கூட்டி வைத்துள்ளது. அருள் திரு அம்பலவான தேசிக பரமாச்சாரிய சுவாமிகள் பண்டார சாத்திரங்களிலே 10 சாத்திரங்களை அருள் செய்த பேரருளாளர் ஆவார். அவற்றுள் அவர்கள் அருள் செய்துள்ள ரசகாரியம், ரசகாரியங்களாகிய தத்துவ ரூபத்திலிருந்து சிவபோகம் வரை உள்ள அந்த 10 கருத்துக்களையும் மிக அருமையாக விளக்குவதோடு மட்டுமின்றி அவற்றோடு தொடர்புடைய கருத்துக்களை ரசகாரியங்களுக்கு முன்னும் பின்னும் வைத்து மிக அருமையாக விளக்கிச் செல்லக்கூடிய மிகப்பெரிய கருவூலமாக திகழக்கூடிய ஒரு அரிய நூலாகும். அந்த நூலிலே நாம் தொடர்ந்து சிந்தித்து 25 பாடல்கள் வரை சிந்தனையை நிறைவு செய்திருக்கின்றோம். இந்த தசகாரிய நூலினுடைய சிறப்பை சொல்லும் பொழுது, தத்துவரூபம் வரை, தத்துவரூபம் முதல் சிவபோகம் வரை உள்ள அந்த 10 காரியங்களுக்கும் அவற்றை விளங்கிக் கொள்வதற்கு தேவைப்படுகின்ற பிற செய்திகள், அதாவது பாச ஞானம், பசு ஞானம், சிவஞானம், இவை மூன்றை பற்றிய ஒரு தெளிவு கற்போருக்கு இருக்க வேண்டும். அப்புறம் இருவினை ஒப்பு, சத்தினிபாதம், இந்த செய்திகளை பற்றியும் ரசகாரியங்களை படிக்க புகுவோர் அறிந்திருக்க வேண்டும். இருவினை ஒப்பு, மலபரிபாகம், சத்தினிபாதம், இவற்றை பற்றிய தெளிவான வரையறை, மேலும் பாசஞானம், பசுஞானம், பரிஞானம், இவற்றை பற்றியும் தெளிவான வரையறை, ஆகவே அவற்றை மிகச்சிறப்பாக அருள் திரு அம்பலவான தேசிக சுவாமிகள் நமக்கு வழங்கியுள்ளார்கள். அவற்றையெல்லாம் நாம் சிந்தித்திருக்கின்றோம். அடுத்தாற்போல் நாம் பார்க்க வேண்டியது என்னவென்றால், தசகாரிய வரையறையை தொடங்குகின்றார்கள், அதிலிருந்து பார்க்க வேண்டும். 14 பாடலில் இருந்து இந்த உடல் தத்துவங்கள் இவற்றினுடைய சிறுமையினை உணர்த்துகின்றார்கள். என்ன, தசகாரிய செய்திகளை பார்க்கும்பொழுது உடல் தத்துவங்களையெல்லாம் இந்த உயிரானது கடந்து திருவருளோடு கூடி சிவபோகத்திலே திளைத்தல், அதுதான் தசகாரியத்திலே சொல்லப்படுகின்ற செய்தி. ஆகையினாலே இந்த உடல் தத்துவங்கள் எல்லாம் விட வேண்டியவைதானா என்பது பற்றி ஒரு தெளிவு நமக்கு இருக்க வேண்டும். இவற்றில் பற்று விடுவது அத்துணை எளிதென்று, துறக்கப்படாத உடலை துறந்து என்று அப்பருவமான சொன்னார்கள். அவ்வளவு எளிதில் நம்மால் இந்த உடல் பற்றி விட முடியாது என்பதனால்தான் துறக்கப்படாத உடல் என்று அவர்கள் குறிப்பிடுவார்கள். ஆகவே இந்த உடல் தத்துவங்களுடைய சிறுமையை உணர்த்துவதன் மூலமாகத்தான் இவற்றை நாம் நீத்துவிட வேண்டும், இவற்றை நீத்தால்தான் நமக்கு திருவருள் கிட்டும் என்ற உறுதி நமக்கு உண்டாகும். ஆகவே 12 பாடல்கள் வரை ரசகாரிய செய்திகளுக்கு இன்றியமையாது தெரிந்து கொள்ள வேண்டிய, அதாவது ரசகாரியங்களை புரிந்து கொள்வதற்கு இன்றியமையாது வேண்டப்படுகின்ற இருவினை ஒப்பு, மலபரிபாகம், சத்தினிபாதம், அந்த பாசஞானம், பசுஞானம், பதிஞானம் இவற்றையெல்லாம் கூறிவிட்டு 13 பாடல் வரை இவற்றையெல்லாம் கூறிவிட்டு 14 பாடலிலிருந்தே உடல் தத்துவங்கள் இந்த மாயாகாரியங்களுடைய சிறுமையினை 14 பாடலிலிருந்தே கூறி வருகின்றார்கள். 14 பாடல் தொடங்கி கூறி வருகின்றார்கள், மிக அருமையாக கூறினார்கள். ஆகவே அந்த பாடல்கள் என்னென்ன செய்திகளை சொல்லி வருகின்றன என்று அந்த தொடர்ச்சி மிகவும் முக்கியம். ஒவ்வொரு பாடலும் ஒவ்வொரு செய்தியை சொல்கின்றது என்ற நோக்கிலே பார்த்தோம் என்றால் நூல் கற்பதற்கு ஊக்கமே வராது. போன பாடல் என்ன சொல்லியது, இந்த பாடல் அதை தொடர்ந்து என்ன கருத்து சொல்கின்றது, வரும் பாடல் இதற்கு தொடர்ச்சியாக எப்படி அமைந்துள்ளது என்ற நோக்கிலே பார்த்தால்தான் இந்த நூலானது பல பாடல்களை கொண்டு எப்படிப்பட்ட ஒரு உண்மையினை நமக்கு உணர்த்துகின்றது என்று அப்போதுதான் உணர முடியும். அந்த வகையிலே பார்த்தோம் என்றால் இந்த 14 பாடலிலே நாம் பார்த்தோம் என்றால் திருவருள் உணர்த்தினால்தான் உயிர் உணரும் என்ற செய்தி அங்கே உணர்த்தப்பட்டது 14 பாடலிலே. அதை தொடர்ந்து வரக்கூடிய 15 பாடலை நாம் பார்த்தோம் என்றால் கண்ணானது படலத்தாலே மறைப்புண்டு கிடக்கின்ற குருடன் அவனுக்கு காட்டினாலும் அவன் ஒன்றையும் காணமாட்டான், அதுபோல மலமறைப்பிலே முழுமையாக அழிந்து கிடக்கின்ற உயிர் இறைவன் அறிவித்தாலும் அறியாது என்ற செய்தியை 15 பாடல் உணர்த்துகிறது. 14 பாடல் பார்த்தீங்கன்னா இறைவன் அறிவித்தால்தான் உயிர் அறியும் என்று சொல்லியது. அது என்ன செய்தி சொல்லியது என்று சொன்னால், அந்த குருடனானவன் விழிப்படலம் நீங்க பெற்றாலும் அவன் கண்ணை கொண்டு தானாக காண மாட்டான், கதிரவன் உடைய துணை வேண்டும். அதுபோல ஆணவ மலம் நீங்கினாலும் முதல்வன் அறிவித்தால்தான் உயிர் உணரும் என்றான். 15வது பாடல்ல அப்படி ஆணவத்திலிருந்து நீங்காமல் அவன் அதிலே அழிந்து கிடந்தான் என்றால் அந்த நிலையிலே இறைவன் அறிவித்தாலும் உயிர் அறியாது என்று சொல்லி அந்த உண்மையினை விளக்குகின்றார். இறைவன் அறிவித்தால்தான் உயிர் அறியும். எப்போது மலம் எந்த அளவுக்கு நீங்கி இருக்கின்றதோ அந்த அளவுக்கு தான் அறியும். முழுமையாக மலமறிப்பு இருந்தால் இறைவன் அறிவித்தாலும் உயிர் அறியாது. மலமறிப்பு நீங்க நீங்க அந்த பக்குவத்திற்கு ஏற்ற அளவிலே இறைவன் அறிவிக்க உயிர் அறிந்து வரும் என்பது அங்கே சொல்லப்படுகின்ற உண்மை. ஆக அடுத்த பாடலே ஒரு கேள்வி எடுத்துக் கொள்கின்றார். 15வது பாடலிலே மலமறைப்பில் இருந்தால் இறைவன் அறிவித்தாலும் உயிர் அறியாதுன்னு சொன்னார்களே, ஆனால் சித்தாந்தம் என்ன சொல்றாரு, எந்த உயிரினாலும் சரி இறைவன் அறிவித்தாலே அறியாதுன்னு முன்னோர்கள் சொல்லியிருக்கின்றார்களே, அதற்கு காரணம் என்ன என்றால் முழுமையாக மலமறைப்பில் உள்ள நிலை கேவலாவத்தேன்னு சொல்லப்படும். தத்துவங்களை எல்லாம் கொடுத்து சிறிதே மலமறைப்பு நீங்கிய நிலையிலே உயிர் இருக்கின்றதல்லவா, அந்த நிலை வந்து சகலாவத்தை, அதான் கருவி உடல் கருவிகள் இவற்றையெல்லாம் பெற்று உலக வாழ்க்கையிலே ஈடுபட்டிருக்கின்ற நிலை சகலாவத்தை. இந்த நிலையிலே இப்போதும் மலமறைப்பு இருக்கின்றது, ஆனால் ஏதோ சிறிதளவு அந்த மறைப்பு நீங்கி சிற்றறிவு விளங்குகின்றது. சிற்றறிவு தான் விளங்குது, பேரறிவு விளங்குவது. மலமறைப்பு இன்னும் இருக்கத்தான் செய்கின்றது, கொஞ்சம்தான் மலமறைப்பு நீங்கி இருக்கின்றது. ஆகவே இதுவும் வந்து குருடனுக்கு ஒரு கோல் கிடைத்த மாதிரி தான் என்று ஆசிரியர் அருமையாக சொல்கின்றார்கள். அதாவது கேவலாவத்தியில் இருக்கும்போது எப்படின்னா அந்த வெளிப்படலத்தால் முழுமையாக மறைப்புன்றிருக்கின்றது. சகலாவத்திக்கு வந்துட்டான், தத்துவங்கள்லாம் கிடைச்சிட்டுது, உடல் உலகங்கள் எல்லாம் பெற்றுட்டான், பிறவிக்கு வந்துட்டான், அப்படின்னா ஏதோ அறிவு அப்படியே முழுமையாக விளங்கிவிட்டது என்று அர்த்தம் இல்லை. அந்த குருடனாக கிடந்தவனுக்கு ஒரு ஊன்றுகோல் கிடைத்தது போல இந்த மலமறைப்பில் இருந்த உயிருக்கு வந்து இந்த தத்துவங்கள் உலகங்கள் எல்லாம் சொன்னார்கள். ஆகவே அப்போதும் அந்த கோலை கொடுத்தும் ஒருவர் வந்து அந்த குருடனை வழிநடத்தி சென்றால்தான் அவன் வந்து தடையில்லாமல் செல்ல முடியும். அதுபோல இங்கும் வந்து தத்துவங்களை எல்லாம் கொடுத்த பிறகும் இந்த ஆன்மாவுக்கு அறிவுக்கறிவாக இருந்து கௌரவமாக உணர்த்த வேண்டும் என்றார். அப்போ நமக்கு வந்து நாமெல்லாம் தத்துவங்களை பெற்று அதனால் சிறிதே மலமறைப்பு நீங்க பெற்று சிற்றறிவு விளங்கக்கூடிய ஒரு நிலையிலே இருந்து வருகின்றோம். நமக்கும் திருவருள் உணர்த்துகின்றது, மலமறைப்பு நீங்கிய ஞானிகளுக்கும் திருவருள் உணர்த்துகின்றது. ரெண்டு உணர்த்துதலுக்கும் வேற்றுமை உண்டு. என்னவென்றால் நமக்கு உணர்த்துதல் நம்முடைய வினைக்கு ஈடாக எந்த உலக போகத்தை உணர்த்த வேண்டுமோ அதை தான் உணர்த்து. ஆனால் ஞானிகளுக்கு திருவருள் எதை உணர்த்துகின்றது, சிவத்தையே உணர்த்துகின்றது. ஆகவே சிவபெருமான் நமக்கெல்லாம் வினைக்கு ஈடான விடயங்களை உணர்த்தி வருகின்றார், ஆனால் ஞானிகளுக்கு தன்னையே உணர்த்தி வருகின்றார். அதுதான் ஏனென்றால் இதுக்கு அருமையான உதாரணம் அதில வச்சே காட்டிட்டார், குருடன் வச்சே காட்டிட்டார். குருடனுக்கு காட்டுவது அவனுடைய ஊன்றுகோல் வழியாக தான் காட்ட முடியும். குருடனை ஒருவர் வழிநடத்தி செல்கின்றார் என்றால் அந்த ஊன்றுகோலை அங்கவை இங்கவை அப்படி வா, அந்த ஊன்றுகோல் வழியாவே வா அப்படின்னு அந்த ஊன்றுகோல் வழியாகத்தான் குருடனை வழிநடத்த முடியும். ஒழிய சூரிய ஒளி அங்க இருக்குப்பார், அந்த சூரிய ஒளியை வாத்து போ அப்படின்னு சொல்லி சூரிய ஒளியின் வழியாக அவனை குருடனை வழிநடத்த முடியாது. ஊன்றுகோல் வழியாகத்தான் அவனை வழிநடத்த முடியும். அதுபோல மலமறைப்பு இன்னும் நீங்காமல் இருக்கின்ற பெத்தான்மாக்களை வந்து விதி வினை வழியாக அந்த விதி வழியாகத்தான் சுவாமி நடத்துவார். அப்படிதான் நம்ம நடத்த முடியும். மலமறைப்பு நீங்கிய ஆன்மாக்களை தான் அருள் வழியாக பதிநெறி காட்டி அந்த வீடு வேற்று நெறியிலே நடத்த முடியும் என்று அருமையாக சொன்னார்கள். அப்போ நம்முடைய முந்தைய ஆசிரியர்கள்லாம் உடலை விளக்குன்னு சொல்லியிருக்கின்றார்களே, நீங்கள் என்னன்னா குருடனுக்கு ஒரு ஊன்றுகோல் கிடைத்தது போல இந்த உடல்லாம் வந்து ஊன்றுகோல் தான் சொல்லியிருக்கீர்களே என்று சொன்னால் ஒரு பக்குவத்தை வருவிப்பதற்காகத்தான். இந்த உடல் மீது பற்று விட வேண்டும் நமக்கு அப்படிங்கிற ஒரு கருணையை முன்னிட்டு தான் அப்படி சொல்லியிருக்கின்றார்கள். ஏனென்றால் விளக்கு வந்து கதிரவன் செய்வதைத்தான் விளக்கும் செய்கின்றது, கதிரவனும் ஒளி தந்து விளக்குகின்றான். சாதாரண சிறிய விளக்கும் ஒளி தந்து பொருள்களை விளக்குகின்றது. உடலுக்கு போய் அந்த விளக்க வந்து ஓமையா சொல்லுவானே, இது செய்தனா ஒரு விளக்கம் ஆகுமா? ஆகவே அதை விளக்குன்னு நான் சொல்லவில்லை என்று அருமையாக சொன்னார்கள். ஏனென்றால் இந்த உடலானது மயக்கத்தையே மிகுதியாக செய்கின்றது, ஆகையினாலே அதை விளக்கு என்று சொல்வது மறுக்க முடியாது. ஏனென்றால் சந்தான குரல்கள் சொல்லியிருக்கின்றார்கள். இங்க ஏன் விளக்குன்னு சொல்லலைன்னா ஒரு நயம் பற்றி தான், வேறொன்று அதை மறுத்து சொல்லவில்லை, ஒரு நயம் பற்றி தான். உடலுக்கு கோலே இந்த நூலிலே ஓமையாக சொல்லப்பட்டுள்ளது. ஏனென்றால் கோல் கிடைத்ததை வந்து ஒரு பெரிய சிறப்பாக நினைச்சிட முடியாது. அது மாதிரி இந்த உடல் கிடைத்ததை ரொம்ப சிறப்பாக நினைச்சிடாத, அந்த குருட்டுத்தன்மை நீங்குவதுதான் சிறப்பு. கோலை வைத்துக் கொண்டால் உடனே பெரிய எல்லாம் முடிந்துவிட்டது, துன்பம் தீர்ந்து விட்டதுன்னு அர்த்தம் இல்ல. அது மாதிரி உடல் கிடைத்து விட்டது, பிறவி கிடைத்து விட்டது அப்படின்னாலே நமக்கு வந்து அவ்வளவுதான், இனி அடைவதற்கு ஒன்றும் இல்லை என்று நாம் கருதிவிடக் கூடாது அல்லவா. இந்த பிறவியை கடந்து வீடு பேர் அடைய வேண்டும் அல்லவா. அந்த ஊக்கத்தை திருமுகமாக அவ்வாறு கூறினார் என்று பார்த்தோம். ஆனாலும் இந்த மாயையினை சிவபெருமானுக்கு சக்தி என்று ஆகமங்கள் சொல்கின்றனவே என்றால், அதனை பரிக்கிரக சக்தி, வைப்பு சக்தி என்று சொல்வார்கள். ஏனென்றால் சிவபெருமானுடைய கருணையின் விளைவாக இந்த மாயைதான் தத்துவங்களை எல்லாம் பண்பால் இருந்து தருகின்றது, சிவசங்கல்பத்தின் விளைவாக தருகின்றது. அந்த தத்துவங்களும் பிறவியும் உயிர்களுக்கு ரொம்பவும் தேவைப்படுகின்றன. வாய்த்தது நந்தமக்கு இது ஒரு பிறவி மதித்திடுமே என்றார். ஏனென்றால் முதல்ல இந்த தத்துவங்களை பெற்று வெற்றவுடனே இதை நீத்திடணும் அப்படின்னா முடியுமா? சுவாமி குருவா வந்து எனக்கு தத்துவத்தை நிகழ்த்திடணும் அப்படின்னா நடக்கு நடந்துருமா? இந்த தத்துவங்களை கொண்டு சிவபுண்ணியங்களை முறையாக செய்து, சிவபுண்ணியங்களை செய்வதற்கெல்லாம் இந்த உடல் தத்துவங்கள் வேண்டப்படும் அல்லவா. அந்த சிவபுண்ணியங்களை முற்றுவித்த நிலையில் சுவாமியே குருவா வந்த பிறகு இன்னும் என்னை இந்த தத்துவ கூட்டங்களோடு வைத்துக் கொண்டு பிறவியிலே அழைத்திக் கொண்டு இருக்க வேண்டாம் சுவாமி, என்னை எப்படியாவது உய்யக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி அந்த நிலையில் தான் அந்த தத்துவங்களை பற்றை விடக்கூடிய தத்துவங்களே வேண்டாம் என்று சொல்லக்கூடிய. ஏனென்றால் நான் அகவழிபாடு புற வழிபாடு பண்ணிட்டேன், அகவழிபாடு பண்ணிவிட்டேன், ரெண்டு வழிபாட்டிலும் எனக்கு இன்னும் நிறைவு வரவில்லை, உள்ளத்தில் முழுமையான நிறைவு தரவில்லை. ஞான வழிபாடுதான் முழுமையான நிறைவு தரும். ஆனால் அது முதலிலேயே அந்த ஞான வழிபாடை செய்ய முடியாது, படிமுறையில் தான் வளர்ந்து வர முடியும் உயிரின் இயல்பு அப்படி. ஆகவே படிமுறையில் புற வழிபாடு, அகப்புற வழிபாடு, அகவழிபாடு என்று சொல்லக்கூடிய அந்த சரியை கிரிய யோகம் மூன்றையும் முடித்து இப்போது ஞான வழிபாடாக இந்த ஞான நெறிக்கு வந்து நிற்கின்றேன். ஆகவே அந்த ஞான வழிபாடை ஏற்றுவதற்கு ஏதுவாக அந்த சிவஞான சார்பினை அடியனுக்கு தந்துவிட வேண்டும். அந்த சிவஞானத்தை பற்ற வேண்டும் என்றால் இந்த தத்துவங்களை எல்லாம் விட்டால்தான் முடியும். எனவே இந்த 36 தத்துவங்களில் இருந்தும் அடியனை விடுவித்து சிவஞான சார்பினை அடியனுக்கு வழங்க வேண்டும் என்று அந்த ஆன்மா கேட்கின்றது. ஆக இந்த உடல் மயக்குகின்றது என்று ஏன் ஞானிகள் சொல்கின்றார்கள், அதனுடைய காரணங்களை எல்லாம் சொன்னார்கள். நாம பார்த்தோம் அந்த கோல் இருக்கின்றதே, அந்த கோல் வந்து தன்னுடைய வழியிலே அந்த குருடனை வந்து இழுத்துச் செல்வது போல, அதுபோல இந்த உடலானது அந்த குருடன் கோலில் சேர்ந்து தான் கோல் என்றே கருதும் அளவிற்கு அந்த கோலின் வழி அவன் நடக்கின்றான். அது மாதிரி இந்த உடலை சார்ந்த உயிரும் தன்னை உடலாகவே கருதி அந்த ஐம்பொறிகள் இழுத்த போக்குகள் எல்லாம் போகின்றன. ஆகவே உடலை மயக்குவது என்று மிக்கோர்கள் சொல்லிவிட்டார்கள் என்றெல்லாம் கூறினார்கள். எப்போது இந்த உடல் வேறு தான் வேறு என்று தெரியும் என்றால், உடலின் துணை இல்லாமலே இந்த உயிர் அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு நிலைக்கு உயர வேண்டும். ஆமா, கண்ணின் துணை இல்லாமலே காணுவது, செவியின் துணை இல்லாமலே கேட்பது அப்படின்னா இந்த தத்துவங்களின் துணை இல்லாமலே எல்லாவற்றையும் அறிய வேண்டும் அப்படின்னா, அப்போ இன்னொரு துணை அதற்கு வேண்டும். திருவருளாகிய துணை கிடைத்து அந்த திருவருளாலே உயிரின் அறிவு விளங்கியது என்றால், அப்போ அந்த திருவருளின் துணை கொண்டு என்ன செய்யும்? உடலையே தனி அது வேறாக காணும், தத்துவங்களை எல்லாம் தண்ணின் வேறாக காணும் என்று இந்த தத்துவ ரூபம் தரிசனம் இவற்றுக்கு சரியான முறையிலே ஆயத்தம் செய்தருளினார்கள். அதாவது விளக்கொழியை கொண்டே கண்டு வருகின்ற ஒருவன் அந்த விளக்கொழியை விளக்க வந்து காண மாட்டான், அந்த விளக்கமே எது கொள்வான், பிறவர்களை காண்பதற்கு அந்த விளக்கை துணையாக கொள்வான். விளக்க வச்சுக்கிட்டு விளக்கே பார்த்துட்டு இருக்க மாட்டான், பிறவர்களை பார்ப்பதற்கு அந்த விளக்கை துணையாக கொள்வான். எப்போ அந்த விளக்கையும் வந்து வேறொரு பொருளாக அவன் பார்ப்பான் என்றால், சூரிய ஒளி வந்துவிட்டது என்றால் மற்ற பொருள்களோடு ஒரு பொருளாக அந்த விளக்கும் பிரித்து காணப்படும். இருட்டில் இருக்க வரைக்கும் அந்த கண்ணொளி விளக்கொழியே சார்ந்து அதன் மூலமாகவே எல்லாற்றையும் பார்த்து வரும். சூரிய ஒளி அங்கு உதயமாகிவிட்டது என்று சொன்னால் அந்த இடத்துல வந்து மற்ற பொருள்களைப் போல் இந்த விளக்கும் பிரித்தறியப்படும். அதுபோல வந்து ஆணவ இருள் நீங்காத வரை உடல் வந்து பிரித்து அறியப்படாது. உடல் வேறு உயிர் வேறு என்று அந்த உயிரானது தன்னின் வேறாக உடலை அறிந்து வராது. ஆணவையிருள் அகன்று திருவருள் ஒளி உதயமாகிவிட்டால் அப்பொழுது பிற உலகப் பொருள்களைப் போலவே தன்னுடைய உடலையும் அவன் வேறு பொருளாக அந்த ஆன்மா அறிந்து கொள்ளும் என்று சொல்லி அருமையாக குறிப்பிட்டார்கள். ஆக இப்படி பிற பொருளாகிய உடலை சார்ந்து அந்த உடல்மயமாகவே வாழ்தல் உயிருக்கு பொது இயல்பு என்றும், அப்ப உண்மை இயல்பினா என்ன? அந்த உடல் வேறு தான் வேறு என்று உணர்ந்து தன்னிலையில் நிற்றல் உண்மை இயல்பு என்றும், இப்படியே பதிக்கும் பொதுவியல்பு உண்மை இயல்பு உள்ளது, பாசத்துக்கும் உள்ளது என்றும் குறிப்பிட்டான். பதிக்கு பொதுவியல்பு என்ன? அவன் உடலை சார்ந்ததே இல்லை. அவன் திருமேனி கொள்வதுதான் அவனுக்கும் பொதுவியல்பு. ஆனா அது நம்ம உடல் மாதிரி மாயாகாரிய உடல் அல்லவே, அது திருவருள்மயமான உடல். அந்த திருவருள்மயமான திருமேனிகளை கொண்டு இந்த உருவ திருமேனி, அருவுருவ திருமேனி, அருவத் திருமேனி என்றெல்லாம் திருமேனி கொண்டு ஐந்தொழில் செய்தல் பதிக்கு பொது இயல்பு. அவற்றை கடந்து தன்னிலையில் விளங்குதல் உண்மை இயல்பு. அவன் எந்த இயல்பில் இருக்கின்றான்? ரெண்டு இயல்பிலுமே இருக்கின்றான். ஐந்தொழில் செய்து கொண்டும் இருக்கின்றான், அதே சமயத்தில் அந்த ஐந்தொழிலுக்கு அப்பாற்பட்ட நிலையிலும் இருக்கின்றான். அதான் அவனுடைய சிறப்பு. அப்படின்னா என்ன, அதை எப்படி நாம விளங்கிக் கொள்வது? ஐந்தொழிலும் செய்கின்றான், அதை கடந்தும் இருக்கின்றான். அப்படின்னா அதாவது ஒருவேளை ஐந்தொழிலே செய்யாவிட்டால் அவன் எப்படி இருப்பானோ அதே நிலையில் தான் ஐந்தொழில் செய்தும் இருக்கின்றான். இது நம்மளால நினைச்சு பார்க்க முடியுமா? ஒரு காரியத்தில் ஈடுபடுகிறோம், அந்த காரியத்தில் ஈடுபடாட்டா எப்படி நாம இருப்போமோ அதே மாதிரி அந்த காரியத்தில் ஈடுபடும் போதும் இருக்க முடியாது. காரியத்தில் எந்த காரியத்திலையும் ஈடுபடாம ஓய்வு நிலையில் இருந்தோம்னா நாம ரொம்ப வந்து இப்போ சொல்றோம் ரொம்ப ரிலாக்ஸா இருக்கும் இல்லையா? ரொம்ப ஓய்வு நிலையில் யாரும் ஏதாவது கேட்டால் பொறுமையாக பதில் சொல்லக்கூடிய நிலையிலே ஒரு சாவகாசமான ஒரு நிலையிலே இருப்போம். அதே சமயத்தில் நம்ம மும்முரமா ஒரு வேலையில் ஈடுபட்டோம் என்றால் அப்பொழுது நம்முடைய கவனத்தை நம்ம வேற எதிலையும் காட்ட முடியாது, அந்த வேலையில மட்டும்தான் காட்ட முடியும். ஆனா சுவாமி அப்படி இல்லை. சுவாமி வந்து அந்த தொழிலை செய்தாலும் ஒருவேளை இந்த தொழிலையே செய்யாவிட்டால் எப்படி எந்த புரட்சியுமின்றி இருப்பாரோ அது மாதிரியே எந்த புரட்சியுமின்றி சற்றும் எந்த ஒரு மாறுதல்களும் சலனமும் தன்னுடைய உள்ளத்திலே இல்லாமல் அவர் அந்த ஐந்தொழில்களையும் செய்து வருகின்றார் என்று மிக அருமையாக அவருடைய இயல்பு சொல்லப்படுகின்றது. பாசத்திற்கு பொது இயல்பு என்னவென்றால் உயிர்களை தடை செய்து நிற்றல் பொது இயல்பு. நம்முடைய சக்தி மடங்கி அவை நிற்றல் அவற்றின் உண்மை இயல்பு. இப்படி முப்பொருள்களுக்கும் ஈர் இயல்புகள் உள்ளன என்று சொல்லிவிட்டுதான் தசகாரிய செய்திகளை தொடங்குகின்றார்கள். அதிலே தசகாரியத்திலே முதலாக விளங்குவது தத்துவ ரூபம். ரூபம், தரிசனம், சுத்தி என்ற இந்த மூன்றும் தசகாரியங்களிலே முக்கியமானவை. அதை தத்துவத்தில் வைத்து மூன்றையும் சொல்லுவார்கள். அப்ப தத்துவ ரூபம், தத்துவ தரிசனம், தத்துவ சுத்தி. அப்புறம் ஆன்மாவில் வைத்து சொல்வார்கள் ஆன்ம ரூபம், ஆன்ம தரிசனம், ஆன்ம சுத்தி. அப்புறம் சிவத்தில் வைத்து சொல்வார்கள் சிவரூபம், சிவ தரிசனம், சிவ யோகம் என்று சொல்வார்கள். அங்க மட்டும் சுத்தி வரல. ஏனென்றால் சுத்தி என்பதனாலே உணர்த்தப்படுவது என்ன? நீக்கம். தாழ்ந்த ஒரு சார்பினை விட்டு நீங்குதல், அதுதான் சுத்தி என்பதனாலே உணர்த்தப்படுகின்றது. தாழ்ந்த சார்பை நீத்து விடுதல், விட்டு விடுதல், ஒவ்வாத சார்பு. ஆமா, அதை விட்டு விடுதல் தான் சுத்தி. அப்போ சிவத்திட போய் சுத்திங்கிற அந்த சொல்லாட்சி வைக்கலாமா? சிவத்தை விட்டால் கதி என்ன நமக்கு? சிவம் கொள்ள வேண்டிய மேலான சார்பு. இந்த சிவத்தை கொள்வதற்காகத்தான் தாழ்ந்த சார்புகளை தான் முதல்ல தள்ளி விடுகின்றோம். ஆகவே சிவம் கொள்ள வேண்டிய பொருள், அது பெற வேண்டிய பொருள், எனவே அதனோடு சேர வேண்டும். அதை தள்ளக்கூடாது, அதோடு சேர வேண்டும். அதனாலதான் சிவ யோகம், சிவத்தோடு ஒன்றித்தல், ஒற்றித்து நிற்றல். சிவத்தோடு ஒற்றித்து நிற்றல் என்ற பொருளிலே சிவ யோகம் என்று சொன்னார்கள். சிவ ரூபம் சொன்னார்கள், சிவ தரிசனம் சொன்னார்கள், ஆனால் சிவ சுத்தி சொல்லவில்லை. அதற்கு பதிலாக சிவத்தை நீ சார்ந்து இருக்க வேண்டும், சிவத்தோடு ஒன்ற வேண்டும், எனவே சிவ யோகம். தத்துவங்களில் பார்த்தா தத்துவ ரூபம், தத்துவ தரிசனம், அப்புறம் என்ன சொன்னார்கள்? தத்துவ சுத்தி. ஏன்னா தத்துவங்களை நீத்துவிட வேண்டும், தத்துவ சுத்தி. அது மாதிரி ஆன்மா தான் பிரம்மம் என்ற அந்த அகப்பற்றை அது விட்டுவிட வேண்டும். தான் ஒரு முதல், தான் ஒரு கர்த்தா என்ற ஒரு உணர்வை அது விட்டுவிட வேண்டும். ஆகவே அந்த ஆன்மா ஆன்ம முனைப்பு, அந்த தன் முனைப்பு ஆன்மாவுக்கு நீங்கிவிட வேண்டும் என்பதனாலே அங்கே ஆன்ம சுத்தி என்று வைத்தார்கள். ஆனால் சிவமானது அது சார வேண்டிய பொருள், ஆகவே சிவ யோகம்னு வைத்தார்கள். அப்படி சார்ந்து விட்டால் அப்புறம் முத்தி இன்பம் தான், அது சிவ போகம்னு பத்தாவதா வைத்தார்கள். ஆக தத்துவ ரூபம், தத்துவ தரிசனம், தத்துவ சுத்தி, அப்புறம் ஆன்ம ரூபம், ஆன்ம தரிசனம், ஆன்ம சுத்தி, மூன்று மூன்றும் ஆறு. இதே மாதிரி சிவத்தில் வரும்போது நான்கு வருகின்றன. சிவரூபம், சிவ தரிசனம், சிவ யோகம், சிவ போகம். சிவ போகம் தான் முடிவான முத்தி பேரின்ப நிலை. அதுக்கப்புறம் இன்னொரு நிலை என்பதில்லை, அதான் முடிவான நிலை. நின்மல ஐந்தவத்தைகள் வைத்து சொல்லும்போது அதுதான் நின்மல துரியாதீதம் என்பது. நின்மல துரியாதீதம் என்பதும் சிவபோகம் என்பதும் ஒரே நிலைதான். இது தத்துவ ரூபம், தத்துவ தரிசனம், தத்துவ சுத்தி என்ற அந்த முதல் மூன்று காரியங்களையும் வரையறுத்து சொன்னார்கள் 25வது பாடலிலே. அவற்றின் தத்துவ ரூபம் என்பது என்ன? 36 தத்துவங்களையும் தனித்தனியே கண்டு அவை எவ்வாறு செயல்படுகின்றன என்று அறிந்து கொள்ளுதல் தத்துவ ரூபம். தெளிவாக திட்டவட்டமாக நம்மால் சொல்ல முடிகின்றது என்றால் அதற்கு இந்த நூல் மிக இன்றியமையாதது. உண்மை நெறி விளக்கமும் தசகாரியத்தை மட்டுமே சொல்லக்கூடிய நூல்தான். 14 சாத்திரங்களுள் உண்மை நெறி விளக்கம் என்று ஒரு சாத்திரம் உள்ளது. உமாபதி சிவாச்சார சுவாமிகளின் நூல் அது. அதிலே தசகாரியங்கள் மட்டும்தான் செய்தி, ஆனால் 6 பாடல்களில் மிகச் சுருக்கமாக சொல்லிவிட்டார்கள். நம்முடைய அம்பலவான தேசிக சுவாமிகள் தான் மிகுந்த கருணையோடு அதனை விரித்து சொல்லியிருக்கின்றார்கள். தத்துவ ரூபத்தை எவ்வளவு அருமையாக வரையறுக்கின்றார்கள் பாருங்கள். தத்துவம் அனைத்தும் நோக்கி, அனைத்தும்னு சொல்லிட்டதுனால 36 தத்துவங்களும், அவ்வளவுதான் தத்துவங்கள், 36 தான். இவையெல்லாம் ஆன்ம தத்துவங்கள் 24, அனுஷ்டானத்தில் சொல்றோம் இல்லையா, ஆசிரமத்தில் சொல்றோம். ஆன்ம தத்துவங்கள் 24, வித்யா தத்துவங்கள் 7, சிவதத்துவங்கள் 5, இவை 36. 36 தத்துவங்களையும் ஆன்மா அறிகின்றான். எப்போ அறிகின்றான்? சிவபெருமான் குருவாக வந்து உணர்த்துகின்ற அந்த ஞான நிலையில, சரியை கிரியை யோகம்னு ஒவ்வொன்றாக அந்த சிவபுண்ணியங்களை நிறைவு செய்து அதன் பயனாக சிவபெருமானே குருவாக எழுந்தருளி வந்து அந்த சிவபெருமானுடைய குரு அருளினாலே 36 தத்துவங்களையும் அறிகின்றான். அதான் சொல்றேன், இந்த கதிரவன் ஒளியை உதித்த பிறகுதானே விளக்க வந்து அவன் வந்து மற்ற பொருள் மாதிரி பிரித்து அறிகின்றான். அது மாதிரி திருவருள் உதயமானால் உடலையும் இந்த 36 தத்துவங்களையும் தன்னின் வேறாக அறிவான் இல்லையா. இப்போ அந்த திருவருளானது குருவருளாக அவனுக்கு கிட்டிவிட்டது. சுவாமி குருவாக எழுந்துள்ள வந்து விட்டார். அந்த குருவருளை அவனுக்கு பரிபூர்ணமாக வழங்குகின்றார். அந்த குருவருளாலே, அந்த சிவஞானத்தாலே, அந்த சிவஞானத்தை அவனுக்கு இப்போ கிடைச்சிட்டதுனால அது வந்து அவனுக்கு தத்துவங்களை விடவும் சிறந்த அறிவை தரக்கூடியது, விளக்கொழியை விடவும் பேரொழியை தரக்கூடியது கதிரவன் தானே. விளக்கொழி இருக்கா, இதை தவிர எனக்கு வேற என்ன காட்ட முடியும் அப்படின்னா நம்ம கதிரவனுடைய பற்றியே அறிந்திருக்கவில்லைன்னு அர்த்தம். எனக்கு காட்டுறதுக்கு விளக்கொழி இருக்கியா, இதை விட என்ன கதிரவன் காட்டிடுவான்னா அவன் கதிரவனை பற்றிய எந்த அறிவும் உனக்கு இல்லைன்னு அர்த்தம். அது மாதிரி தான் நமக்கு சிவஞானத்தை பற்றிய எந்த அறிவும் இல்லை. அதனால நான் நினைச்சிட்டு இருக்கேன், இந்த உடல் இல்லாட்டா எனக்கு என்ன அறிவு விளங்கும், இந்த 5 இல்லாட்டா என்னால காண முடியுமா, கேட்க முடியுமா, சுவைக்க முடியுமா, இதுதான் எனக்கு அறிவை தரக்கூடியவை அப்படின்னு நான் நினைச்சிட்டு இருக்கேன். ஏன்னா நான் விளக்கொழியை மட்டுமே அறிந்தவன், சூரிய ஒளியை அறியாதவன் சூரிய ஒளியின் மகிமையை உணரமாட்டான் இல்லையா. அந்த மாதிரி திருவருளி மகிமை உணராமல் நான் இருக்கின்றேன். உணரணும்னா சிவ வழிபாட்டை தொடர்ந்து செய்து சரியை கிரிய யோகம்னால பல பிறவிகள் செய்தால்தான் அந்த சரிய கிரியோகங்களை எல்லாம் பூர்த்தி பண்ண முடியும், அந்த சிவபக்தி பெருக வேண்டும். அப்போ அந்த மாதிரி ஒரு நிலை, அந்த மூன்றையும் முற்றுவித்த பிறகு யோகத்துக்கு அடுத்தபடியாக அந்த ஞான நிலையில் வரும்போதுதான் அந்த கதிரவன் உதயமானது மாதிரி அங்க திருவருள் குருவருளாக அங்கே வாய்க்கின்றது. அப்படி வாய்த்த அந்த திருவருளின் துணை கொண்டு அந்த திருவருள் எல்லாவற்றையும் காட்டுகிறது. அவன் கண்ணின் துணை கொண்டு காணவில்லை, வாயின் துணை கொண்டு அவன் வந்து சுவைக்கவில்லை, எல்லாம் திருவருள் துணை கொண்டுதான் செய்கின்றான். அப்ப அந்த திருவருளே காட்டாக அவனுக்கு, அவன் நீ வேறு தத்துவம் வேறுன்னு காட்டுது. அப்ப தன்னின் வேறாக அவன் 36 தத்துவங்களையும் காண்கின்றான். ஒவ்வொரு தத்துவமும் என்னென்ன தொழிலை செய்கின்றதுன்னு காண்கின்றான். இப்படி காண்பதுதான் தத்துவ ரூபம். இந்த நிலைக்கு தான் தத்துவ ரூபம் என்று பெயர். தத்துவம் அனைத்தும் நோக்கி, 36 தத்துவங்களையும் நோக்கி, தனித்தனி செயல்கள் காண்டல். ஒவ்வொரு தத்துவமும் ஒவ்வொரு மாதிரி செயல்படுது. கண் வந்து காண்பதற்கு உதவுகின்றது, செவி கேட்பதற்கு உதவுகின்றது, மூக்கு முகர்வதற்கு, ஒவ்வொன்றுக்கும் தனித்தனி தொழில் பார்த்தீங்களா. இது மாதிரி 5, இந்த 5 மாதிரி கண்மேந்திரியங்கள் இருக்கின்றன. வாக்கு அது பேசுவதற்கு உதவுகிறது, பாதம் நடப்பதற்கு, கை ஏற்பதற்கும் இடுவதற்கும், இந்த மாதிரி ஒவ்வொரு தத்துவத்துக்கும் ஒவ்வொரு தொழில். அதுக்கப்புறம் அந்த கரணங்கள் பார்த்தோம்னா மனம் வந்து சிந்திக்கின்றது, ஐயம் கொள்கின்றது, அகங்காரம் ஒருப்பட்டு எழுகின்றது, புத்தி இந்த விடயம் இதுதான் நிச்சயிக்கின்றது. அப்புறம் கலை வந்து ஆன்மாவின் கிரியாசக்தியை ஊக்குவிக்கின்றது, வித்தை ஆன்மாவின் ஞான சக்தியை ஊக்குவிக்கின்றது. இப்படி ஒவ்வொரு தத்துவத்திற்கும் ஒவ்வொரு தொழில் இருக்கின்றது அல்லவா. அந்த சிவதத்துவங்கள் வரைக்கும், நாத தத்துவம் வரைக்கும் ஒவ்வொரு தத்துவத்துக்கும் ஒவ்வொரு செயல்பாடு இருக்கின்றது. ஆகவே அந்த தனித்தனி தத்துவங்களின் அந்த செயல்களை அறிதல், ஒவ்வொரு தத்துவத்துக்கும் உரிய தனித்தனி செயல்களை அறிதல், அதுதான் தத்துவம் அனைத்தும் நோக்கி தனித்தனி செயல்கள் காண்டல். ஒத்த தன் உருவமாகும், அதுதான் வந்து ஒத்த தன் உருவம்னா அந்த தத்துவ உருவமாகும். உருவம் என்பது ரூபம் என்ற வடமொழி சொல்லினுடைய தமிழ் வழக்கு. அதுதான் தத்துவ உருவம், தத்துவ ரூபம் என்று சொன்னார்கள். அப்புறம் தத்துவ தரிசனம் என்பது என்ன? ஒன்றை ஒன்று உணராது இது சத்தியம் சடமே என்னத்தான் அறிந்திடுதல் காட்சி. ஒன்றை ஒன்று உணராது, அதாவது 36 தத்துவங்களும் ஒரு தத்துவம் இன்னொரு தத்துவத்தை அறியாது, தன்னையும் அறியாது அடுத்த தத்துவத்தையும் அறியாது. ஏன் அப்படின்னா இந்த 36 தத்துவங்களும் சடம் தான். அப்போ ஒவ்வொன்றும் ஒவ்வொரு தொழிலை செய்து சடமா இருந்தா செய்யுமா? சடமா இருந்துமே செய்கின்றன. ஏனென்றால் அவை திருவருளால் தான் தொழிற்படுகின்றனவே ஒழிய அவை தாமாக தொழிற்படவில்லை. வாகனங்களை எல்லாம் அப்படி தொலைவில் இருந்து பார்க்கும்போது ஒவ்வொரு வாகனமும் என்ன வேகமா போகுது, வருது, திரும்புது, பின்னோக்கி வருது, அவையெல்லாம் தாமாக செயல்படுகின்றனவா? அவையெல்லாம் சடம் தான். அறிவுடைய பொருள் உள்ளே இருந்து இயக்குவதனால இயங்குகின்றது. அது மாதிரி 36 தத்துவங்களும் சடம் தான். அந்த 36 தத்துவங்களும் திருவருளால் தான் தொழிற்படுகின்றன என்று இப்படி தெளிவாக உணர்வது தத்துவ தரிசனம் என்றார். தத்துவ ரூபம் என்பது 36 தத்துவங்களின் தொழிற்பாட்டை அறிதல். தத்துவ தரிசனம் என்பது அந்த 36 தத்துவங்களும் தொழிற்பட்டாலும் அவை அறிவுடைய பொருள்கள் அல்ல, அவை திருவருளால் தான் தொழிற்படுகின்றனவே ஒழிய அந்த 36 தத்துவங்களும் சடம் தான், ஒன்றை ஒன்று அவை அறிய மாட்டா, அவை சடம் தான் என்று சொல்லி அறிதல் தத்துவ தரிசனம். இப்ப நமக்கு ஒரு உண்மை தெளிவா தெரியும். தத்துவ ரூபத்திலையும் தத்துவங்களை பற்றி தான் ஆன்மா அறிகின்றது. தத்துவ தரிசனம் என்பதிலும் தத்துவங்களை பற்றித்தான் அறிகின்றது. ஆனா ரெண்டுக்கும் என்ன ஒரு வேற்றுமை இருக்கு. என்னன்னா, தத்துவ ரூபத்தில் தத்துவங்களை பற்றி அறிந்ததை விட தத்துவ தரிசனம் என்ற நிலையில் தத்துவங்களை பற்றி இன்னும் நன்றாகவே அறிந்து கொள்கின்றது இல்லையா? முதல்ல ஒருவனை பற்றி அறிகின்றோம், அவன் ரொம்ப திறமசாலின்னு அறிகின்றோம். அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு அறிகின்றோம், இவன் இவ்வளவு திறமசாலியா இருந்தாலும் இவன் திறமைக்கெல்லாம் காரணமா இன்னொருத்தன் இருக்கான்னு அறிகிறோம். இப்ப எந்த அறிவு வந்து தெளிவான அறிவு? முதல் அறிந்தது மேலிருந்த வாரியான அறிவு தானே. அவனோட திறமைக்கு பூரா அவன் தான் காரணம்னு நம்ம அறிந்திருந்தோம். அதுக்கப்புறம் அறிந்தோமே இவன் திறமைக்கெல்லாம் வந்து இன்னொருத்தன் தான் காரணம் அப்படின்னு சொல்லி, அதுதானே முழுமையான அறிவு. அது மாதிரி இந்த தத்துவங்கள் எல்லாம் தொழிற்படுவதாக அறிகின்றோம் தத்துவ ரூபம். ஆனா இது மேலிருந்த வாரியான அறிவு தான். அதுக்கப்புறம் அறிகின்றோமே இந்த தத்துவங்கள் எல்லாம் தொழிற்பட்டாலும் தாமாக தொழிற்படவில்லை, திருவருள் தான் இவற்றை தொழிற்படுத்துகின்றது, திருவருள் இயக்க இயங்குவனதான் இந்த தத்துவங்கள், இவை தமக்கன அறிவில்லா சடங்கள் என்று அறிகின்றோமே, இதுதான் தெளிவான அறிவு. எனவே ஒவ்வொரு நிலையிலும் நீங்க வரும்போதும் இந்த ரூபத்தை விட தரிசனம் என்பது ரூபத்தை விட தரிசனம் மேலான நிலை என்பதை நாம் உணரலாம். சுத்தி இன்னும் மேலான நிலை, அதை விட மேலான நிலை என்னன்னா, இந்த தத்துவங்கள் இருக்கின்றனவே இவை ஒருபோதும் நமக்கு சிவபரம்பொருளை உணர்த்த மாட்டான். அதாவது இந்த தத்துவங்களை வாயிலாக கொண்டு நான் சிவபெருமானை அறிய முடியாது. எதுக்காக இந்த தத்துவங்களை கொடுத்தார் அப்படின்னா, வினைப்போகங்களின் உரத்தான் கொடுத்தார். அதே சமயத்தில் நம் மீது கருணை கொண்டு இந்த தத்துவங்கள் உலகத்தை தான் காட்டும், சிவத்தை காட்டாது.